ஹலிலுயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக தலைகளை வணங்கி மௌன ஜெபம் செய்வோம். ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் எல்லோரும் எழுந்து நின்று பாடலின் 177 பாடுவோம். தீவினை செய்யாதே மா சோதனை என்கிறதான பாடல்.
தீவினை செய்யாதே மா சோதனையில் பொல்லாங்கனை வென்று போராட்டத்தினில் வீணாசையை கீழடங்குவாய். ஏசையரை நம்பி வென்றுகி போவாய். ஆற்றி தேற்றியே காப்பா நீத்த முதவி செய்வா. மீட்பர் வேலனையீவா ஜெயம் தந்திடுவா. வீண் வார்த்தை பேசாமல் வீண் தோழரையோம் சேராமலே நீக்கி நல்வழியிலோ நீன்றுக்கமோமான்போ சற்றேனும் விடா. ஏசையரை நம்பி வேண்டேகி போவா. ஆற்றி தேற்றியே காப்பா நீத்த முதவி செய்வா. மீட்பர் வேலனையீவா ஜெயம் தந்திடுவான். மெய் விசுவாசத்திலே வேன்றேகி நேர்ந்தோக்கிரீடம் பெற்றென்றோ பேழ்வடைவா. மானேஸ்வரின் வேல சார்ந்தே செல்லுவார். ஏசையரை நம்பி வேண்டேகி போவார். ஆற்றி தேற்றியே காப்பார் நீத்த முதவி செய்வார். மீட்பர் வேலனையீவா ஜெயம் தந்திடுவான்.
இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் எல்லோரும் முழங்காற்படியிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நம்முடைய விஷயங்களின் சமூகத்தை முழங்காற்படி இருக்கிற கிருபை செய்கிறேன். இந்த ஆராதனையிலே முழங்காற்படி இருக்கிற கிருபை செய்கிறேன். ஸ்தோத்திரம் 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 மூலம் விஷயங்களை இருக்கிறார்.
அவர்கள்
அமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். இந்த நாளில் கூட நாமோ இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நாமோ ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்திக் கொள்ளும்படியாக நான் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், ரட்சிப்பு மன்னிப்பு என்கிறதான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களோடு இந்த ரட்சிப்பு மற்றும் மன்னிப்பு என்கிற தலைப்பிலே நான் தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். ரட்சிப்பு என்றால் என்ன, மன்னிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்று சொல்லப்படும் போது புதிய ஏற்பாடு ரட்சிப்பு என்று எதை குறிப்பிடுகிறது? ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும்? உதாரணமாக தாவீது ராஜா ரட்சிப்பை குறித்து அதிகமாக அவர் அறிந்தவராக, புரிந்தவராக, உணர்ந்தவராக அவர் காணப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜா ரட்சிப்பினுடைய காரியத்தை சொல்லப்படும் போது சங்கீதம் 27:1 குறிப்பிடுகிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? தாவீது குறிப்பிடுகிறதான ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் என்னை ரட்சித்து விட்டார், நான் யாருக்கு பயப்படுவேன்? ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என் வெளிச்சமாக இருக்கிறார், என் வாழ்க்கையில இனிமேல் இருள் கிடையாது, காரணம் கர்த்தராகிய தேவன் என்னை பிரகாசிக்கும்படியாக செய்கிறார் என்று அவர் பதிவு செய்கிறார். சங்கீதம் 51:11 எடுத்து படியுங்கள். சங்கீதம் 51:11, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்தாவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும்,
உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்கிறார். 27:1 அப்படி மிக தைரியமான ஒரு வசனத்தை அவர் பதிவு செய்துவிட்டு இப்பொழுது கொஞ்சம் பயந்த விதமாக அவர் எழுதுகிறார். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரு. உமது ரட்சணத்தின் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இப்பொழுது தாவீது ராஜா தன்னுடைய உற்சாகத்தை இழந்து விட்டார். உற்சாகத்தை இழந்து விட்டார். காரணம் என்னவென்றால் 51 அந்த கீழ்ப்பகுதி சொல்கிறது, பத்சேபாலிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த 51 தாவீது எழுதப்படும் பொழுது அவர் பாவம் செய்து விட்டார். அவர் பாவம் செய்து விட்டபடினால அந்த ரட்சிப்பு தன்னை விட்டு கடந்து போயிருக்குமோ என்கிறதான பயம் அவருக்குள்ளே வந்து விட்டது. அதனால இப்பொழுது அவர் சந்தோஷத்தை இழந்திருக்கிறார், மகிழ்ச்சி இழந்திருக்கிறார், சமாதானத்தை இழந்திருக்கிறார். ஒருவேளை என்னை என் தேவன் அவருடைய சமூகத்திலிருந்து தள்ளிவிடுவாரோ என்று சொல்லி அவர் மிகவும் பயப்படுகிறார். அதனால்தான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று எழுதுகிறார். உமது ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தர வேண்டும் என்று சொல்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் தர வேண்டும். இப்போ உண்மையான மகிழ்ச்சி என்னவென்றால் ஒருவன் ரட்சிக்கப்படும் பொழுதுதான் அவன் உண்மையான மகிழ்ச்சி பெறுகிறான் என்பதை வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஏசையா 12:3 நீங்கள் பாருங்கள். ஏசையா 12:3, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். இதோ 2, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். ஆக இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிற ஒரு சத்தியம் என்னவென்றால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் பயப்படாமல் தேவன் மேல் நம்பிக்கையா இருப்பான். ரட்சிப்பு என்று சொன்னால் அது காப்பாற்றப்படுதல் என்று பொருள், காப்பாற்றுவது என்று பொருள். இந்த கிரேக்க பதம் சொல்லுகிற ரட்சிப்பு என்பதற்கு சோட்டேரியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோட்டேரியா, சோட்டேரியா அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் டெலிவரன்ஸ் என்று பொருள். அதன் பிற்பாடு சேஃப்டி என்று பொருள். அதன் பிற்பாடு ப்ரிசர்வேஷன் என்று பொருள். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு சால்வேஷன், சேஃப்டி என்று சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு, அவனுடைய வாழ்க்கையில பயம் கிடையாது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே அவன் பயத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, அழிவின் பள்ளத்தாக்கிலிருந்து தேவனுடைய பலத்த கரத்தினாலே அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான், அவன் காப்பாற்றப்பட்டு விட்டான். இனிமேல் அவன் எதற்கு அவன் பயப்படுவான்? அதனாலதான் இங்கே சொல்றார், இயேசுயா சொல்கிறார், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர், அவர்தான் என்னுடைய ரட்சிப்பு என்று பழைய ஏற்பாடு பதிவு செய்கிறது. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ரட்சிப்பு ஒரு ஊற்று, அது அந்த ரட்சிப்பின் ஊற்றுகளில் மகிழ்ச்சியினுடைய தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து, ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ரட்சிப்பினுடைய ஊற்று ஒன்று இருக்கு, அந்த ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வான். எப்படி ரட்சிப்பின் ஊற்று என்று ஒன்று இருக்கிறதோ அதுபோல பாவத்தை நீக்குகிற ஒரு ஊற்றும் ஒன்று இருக்கிறது. சகரியா புத்தகம் 13:1 மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 13:1, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஆக ரட்சிப்புக்கும் பாவ மன்னிப்புக்கும், ரட்சிப்புக்கும் மன்னிப்புக்கும் என்றைக்குமே ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். ஒருவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அவன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் எப்பொழுதுமே மற்றவருடைய மற்றவர்கள் செய்கிற தவறுகளை அவன் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தேவன் எப்படி அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டாரோ, அதுபோல இவனும் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் மற்றவர்கள் செய்கிற பாவங்களையும் அல்லது தவறுகளையும் இவர்கள் மன்னிக்க வேண்டும். பாவங்களை மன்னிக்க முடியாது, தவறுகளை அறியாமல் தெரியாமல் செய்த குற்றங்களை இவர்களாலே மன்னிக்க முடியும். அங்க ரட்சிப்பினுடைய ஊற்று ஒன்று இருக்கு, பாவத்தை நீக்குகிற ஊற்று ஒன்று இருக்கு. அந்த ஊற்று அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்த ஊற்று பாவத்தையும் நீக்கும் அழுக்கையும் நீக்கும். தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று. இந்த ஊற்று இருக்கு பாருங்க, இந்த ரட்சிப்பின் ஊற்று, மன்னிப்பின் ஊற்று, பாவத்தை நீக்குகிற ஊற்று, அழுக்கை நீக்குகிற ஊற்று. இந்த ஊற்றுகள் எல்லாமே புறஜாதிகளாகியே நமக்கு கிடையாது. இது தாவீதின் குடும்பத்துக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் உண்டான ஒரு ஊற்றாக இருக்கிறது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் இயேசையா சொல்கிறார், மிக தெளிவாக அவர் பதிவிடுகிறார், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்ளுங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். அது ஒரு ரட்சிப்பின் ஒரு ஊற்றாக அது காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம ரட்சிப்பு அடைந்து விட்டோம். எப்படி நாம ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம், எதன் மூலமாக நாம் ரட்சிப்பு அடைகிறோம் என்று சொன்னால், இந்த வேதம் சொல்லப்படுறது யோவான் நான்காம் அதிகாரம் 13-14. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தையை பாருங்க, எவ்வளவு அருமையான வார்த்தைகளை அவர் பதிவு செய்கிறார் பாருங்க. ஏசையா 55:1 எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசையா 55:1, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். பாருங்க, இலவசமாக கிடைக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ரட்சிப்பினுடைய அந்த ஊற்று தண்ணீரை, மன்னிப்பின் பாவ மன்னிப்பின் ஊற்று தண்ணீரை இலவசமாக கொடுக்கிறார். ஓ தாகமா இருக்கிறவர்களே, தாகத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு அருமையான நாள், தாகம் எடுக்கிற ஒரு நாள். மிக சூரியனுடைய வெப்பம் உச்சத்திலே காணப்படுகிறது. அதனால எவ்வளவுதான் தண்ணீர் குடித்தாலும் தாகம் அடங்காது, இது சரீரத்தினுடைய தாகம். ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அன்னைக்கு வாருங்கள். தண்ணீர்கள் அன்னைக்கு வாருன்னு சொன்னா வற்றி போகிற ஒரு தண்ணீர் அல்ல, வற்றி போகிற தண்ணீர் அல்ல, தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறதான தண்ணீரும் அல்ல. இந்த தண்ணீர் இலவசம். பணம் இல்லாதவர்களே, இதற்கு பணம் வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீ ரட்சிக்கப்படுவதற்கு, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு பணம் தேவையில்லை. பாவம் மன்னிப்பு உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி இதற்கு இவ்வளவு தொகையை நாங்கள் நிர்ணயிக்கிறோம், 1 கோடி ரூபாய் நிர்ணயிக்கிறோம் என்று சொன்னால், உலகத்தில் மிக பெரிதான ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் பாவ மன்னிப்பை எளிதாக பெற்றுவிடுவார்கள். ஆனால் கர்த்தராகிய தேவன் குறிப்பிடுகிறார், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். எவ்வளவு ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் தெரியுமா, திராட்சரசமும் பாலும் என்று குறிப்பிடுகிறார். தேவன் உண்மையிலே குறிப்பிடுவது எல்லாமே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லிதான். ஆனால் இங்கே சொல்கிறார், திராட்சரசமும் பாலும் வந்து இலவசமாக வாங்கி செல்லுங்கள். இந்த உலகத்தில் இந்த 2 பொருளையும் இலவசமாக வாங்கி செல்ல முடியாது. பாலுக்கும் விலை நிர்ணயிப்பாங்க, திராட்சை ரசத்திற்கும் விலை நிர்ணயிப்பார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த இரண்டையும் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் என்று பதிவு செய்கிறார். ஏன் இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இயேசு அந்த சமரிய நாட்டு ஸ்ரீயை பார்த்து, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொன்னார். அப்பொழுது அந்த ஸ்ரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ளாமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். அதன் பிற்பாடு இயேசு கிறிஸ்து வேற ஒரு சப்ஜெக்ட்ல பேசிக்கொண்டு, இப்பொழுது 20 வசனத்துல, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்று குறிப்பிடுகிறார். இந்த வசனம் மிக முக்கியமான வசனம். ரட்சிப்பு யூதர்கள் வழியாக தான் வருகிறது, நாமே நாமாகவே ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிப்பு யூதர்கள் வழியாக நமக்கு வர வேண்டும். பாவ மன்னிப்பும் சரி, மன்னிப்பும் சரி, ரட்சிப்பும் சரி, யூதர்கள் வழியாக வர வேண்டும். இந்த சமரிய ஸ்திரீ யூத ஸ்திரீ கிடையாது, இவள் கலப்பினம். யூதரும் சமாரியர்களும் மற்றும் அசிரிய நாட்டவர்களும் சேர்ந்த ஒரு கலப்பினம் என்பதனால யூதர்கள் சமரியர்களை அதிகமாக அவர்கள் தங்களுடைய யூதர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்பொழுது இந்த சமரிய ஸ்திரீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வர வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதுபோல நாமும் புரமதசாரா இருக்கிறபடினால நாமும் இப்படியாக யூதர்கள் மூலமாக தான் ரட்சிக்கப்பட முடியும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இந்த யூதர்களை இல்லாமல் நம்மால் ரட்சிக்கப்பட முடியாது. இங்க தாவீது என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், 116வது சங்கீதம் 116 116வது சங்கீதம் 12-13 என்ன சொல்கிறது என்றால், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்கிறார். நான் கர்த்தருக்கு நான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என்னை இரட்சித்திருக்கிறார், இப்பொழுது அந்த இரட்சிப்பின் பாத்திரத்தை நான் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரட்சிப்பின் பாத்திரம் என்னுடைய கரங்களில் இருக்கிறது, நான் இந்த இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை நான் நழுவிடக்கூடாது. இரட்சிப்பு என்பது இழந்து போக முடியும். இரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லோருமே பரலோகராஜ்யம் செல்வார்கள் என்று சொல்லப்பட முடியாது. யூதாஸ் காரியத்தை பாருங்க, இரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனால் அந்த இரட்சிப்பை இழந்து போனான். அனனியா, சப்பீரா பாருங்க, இரண்டு பேரும் இரட்சிக்கப்பட்டவங்க தான். பெந்தகோஸ்தே நாளிலே ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தான், அவர் இரட்சிக்கப்பட்டதான ஒரு அருமையான கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் அவர்கள் இருவரும் பண ஆசையிலே விழுந்து போனார்கள் என்று வேத பதிவு செய்கிறது. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருமே விழுந்து போனாங்க. இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை உன்னால எடுத்துக்கொண்டு எப்பொழுதுமே வர முடியுமா? மத்தேயு என்ன குறிப்பிடுகிறது? மத்தேயு 24:13 என்ன சொல்கிறது படியுங்கள். மத்தேயு 24:13, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துடைய வருகை வரையிலும் அந்த ரட்சிப்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் மரிக்கின்ற நாள் வரையிலும் நம்ம ரட்சிப்பின் பாத்திரத்தை நாமும் ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலேயும் இந்த ரட்சிப்பை நாமும் இழந்துவிடக்கூடாது. ஆக இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் யூதர்கள் வழியாக ரட்சிப்பு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் அந்த இரட்சிப்பை புறக்கணிக்கும். யூதர்கள் அந்த இரட்சிப்பை புறக்கணிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 13:46 அப்போஸ்தலர் 13:46 அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது. நீங்கள் அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியரிடத்தில் போகிறோம். இப்போ யூதர்கள் அந்த இரட்சிப்பை அசட்டை பண்ணினபடினால, இரட்சிப்பினுடைய சுவிசேஷத்தை அசட்டை பண்ணினபடினால, இரட்சிப்புக்கு ஏற்றதான தேவ வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடினால, அதை தள்ளினபடினால அந்த வசனம் புறஜாதியாருக்கு இப்பொழுது செல்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 11:10 பவுல் இன்னொரு காரியத்தையும் அங்கே குறிப்பிடுகிறார். பதினாறாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ரோமர் 11:16, மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும், வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும், சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவு மரமாகி நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவு மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறதா என்று கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே. மேலும் நீங்கள் 23 படிப்பீர்கள் என்று சொன்னால், அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்கள் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. 24 சுபாவத்தின்படி காட்டு ஒலிவு மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவு மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகி அவர்கள் தங்கள் சுய ஒலிவு மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா என்று குறிப்பிடுகிறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதபடினால நல்ல ஒலிவு மரமாகி அந்த ஒலிவு மரத்தில் காட்டு ஒலிவு மரமாகி நீ அவைகள் இருந்த இடத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறாய். அவர்கள் ரட்சிப்பினுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதபடினால காட்டு ஒலிவு மரமாக இருந்த நம்மை அவர் நல்ல ஒலிவு மரத்திலே நம்மை ஒட்டி வைத்திருக்கிறார். இப்பொழுது அந்த ஒலிவு மரத்தினுடைய சாரத்தை நாம் பெற்றுக்கொண்டு அந்த யூதர்களுடைய உடன் பங்காளியர்களாக நாம் மாறியிருக்கிறோம் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி நாம் ரட்சிக்கப்பட்டபடினால, ரட்சிப்பினுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டபடினால என்றைக்குமே இந்த ரட்சிப்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ரட்சிப்பினுடைய ரட்சிக்கப்பட்டதனுடைய அடையாளம் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது தான் ரட்சிக்கப்பட்டது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் மன்னிப்பு, மன்னிக்கிற குணம், ஒருவருடைய தவறை ஏற்றுக்கொள்கிற குணம் அவனுக்குள்ளே இருக்க வேண்டும். ஒரு புறமதஸ்தான் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான், அவன் எப்படி ரட்சிப்படுகிறான் என்று அப்போஸ்தலர் 16 மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 16:30-31 அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். நான் ரட்சிக்கப்பட வேண்டும், இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த வேதத்தில் புறமதஸ்தாராக இருக்கிற நமக்கு, நாம் யூதர்கள் அல்ல, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் யூதர்கள் அல்ல, நாம் புறமதஸ்தர்களாக இருக்கிறோம். புறமதஸ்தர்களாக இருக்கிற நமக்கு நாம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி, ஒரு புறமதஸ்தன் கேட்ட கேள்வி இந்த வேதம் பதிவு செய்கிறது. அது என்னவென்றால், ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும். இந்த கேள்விதான் இந்த புதிய ஏற்பாட்டில் மிக முக்கியமான கேள்வி. நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு யூதன் கேட்கிறான். பரலோகராஜ்யம் செல்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று ஒரு யூதன் கேட்கிறான். அதற்கு இயேசு நீ கற்பனைகளை கடைபிடித்தால் போதும் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் முதல் முதலாக ஒரு புறஜாதியான் ஜென்டைல்ஸ் என்கிற ஒரு மனிதன் கேட்கிறான், நான் ரட்சிப்பு அடைய வேண்டும். எந்த ஒரு செயல் அவனை ரட்சிப்பு அடைய தூண்டுகிறது? யாருடைய செயல்பாடு அவனை ரட்சிப்பு அடைய தூண்டுகிறது? எப்படி இந்த வேதத்தில் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் உண்டாயிற்று? இந்த கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் உண்டானதற்கு காரணம் என்ன? அப்போஸ்தலர் 11:26 பதிவு செய்கிறது, அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடி வந்திருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. கிறிஸ்து அவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அந்தியோகியாவில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் ஒரு வருஷ காலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு வருஷ காலமாக அவர்கள் கிறிஸ்துவை போலவே வாழ ஆரம்பித்தார்கள். கிறிஸ்துவை போல ஜபம், கிறிஸ்துவை போல உபவாசம், கிறிஸ்துவை போல பிரசங்கித்தல், கிறிஸ்துவை போல தாழ்மை, கிறிஸ்துவை போல பரிசுத்தம், கிறிஸ்துவை போல மற்றவர்களாலே துன்பப்படுத்தப்படுவது, அடி வாங்குவது, அடிக்கப்படுவது, எல்லாவற்றையும் கிறிஸ்துக்காக விட்டு கொடுப்பது, இப்படி அவர்கள் கிறிஸ்துவை போலவே அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நாம கிறிஸ்துவை போலவே வாழ்கிறோமா என்று நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட முதல் அந்த அந்த குரூப் என்று சொல்வாங்க, அந்த முதல் தரமான அந்த கிறிஸ்தவர்கள் அவரை போல வாழ்ந்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் பெயர் வைத்தார்கள், இவர் கிறிஸ்தவர், இவர் கிறிஸ்தவர், இவர் கிறிஸ்துவை போல வாழ்கிறார் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் என்று அவர்களுக்கு பெயர் வழங்கிற்று. இன்றைக்கு நமக்கு கிறிஸ்தவர்கள் என்று நம்மை அழைக்கிறார்கள். நம்முடைய பெயரை பார்த்து, நம்முடைய ஆலயத்தை போவதை பார்த்து, நம் வேதத்தை சுமந்து கொண்டு செல்வதை பார்த்து நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறார்கள், ஜனங்கள் அழைக்கிறார்கள். ஆனால் உண்மையாக நாம் கிறிஸ்துவை அப்படியே நாமும் அவரை அப்படியே தரித்து கொண்டிருக்கோமா என்றால் கிடையாது, கிடையாது. ஆனால் அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை அப்படியே தரித்து கொண்டிருந்தான். அவன் கிறிஸ்துவாகவே வாழ்ந்தான், அவன் கிறிஸ்துவாகவே வாழ்ந்தான் என்பதற்கு உதாரணத்தை அவனே குறிப்பிடுகிறான். பாருங்கள், யாருமே அவ்வளவு தைரியமாக இந்த வசனத்தை பதிவு செய்யவே முடியாது. இந்த உலகத்தில் எந்த ஒரு கிறிஸ்தவனும் எந்த ஒரு ஊழியக்காரனும் இந்த வசனத்தை இவ்வளவு தைரியமாக சொல்ல முடியாது. அந்த வசனம் என்னவென்றால் 1 Corinthians 11:1, 1 Corinthians 11:1, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவலாயிருங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவலாயிருங்கள் என்று குறிப்பிடுகிறார். நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனோ, நான் எப்படி முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நான் கிறிஸ்துவை எப்படி பின்பற்றுகிறேனோ, நான் எப்படி கிறிஸ்துவாக வாழ்கிறேனோ, கிறிஸ்துவை போல வாழ்கிறேனோ, நீங்களும் அது போல என்னை பார்த்து நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். யோசிச்சு பாரு, யாராவது சொல்ல முடியுமா? என்னை பின்பற்றுங்கள் என்று யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் பவுல் மிக தெளிவாக அவர் சொல்கிறார், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை கிடையாது. இன்றைக்கு அவ்வளோ தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவனோ அல்லது ஒரு ஊழியக்காரனோ இந்த உலகத்திலே இருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று குறிப்பிடுகிறார். அதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். 16:23, அவர்கள் அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாக காக்கும்படி சிறைச்சாலைக்காரன் கட்டளையிட்டான். அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடிதிலே சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணினான். எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்தான். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். பவுலும் சீலாவும் கிறிஸ்துவாக வாழ்ந்தார்கள். அந்த ரட்சிப்பை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டார்கள். கிறிஸ்துவாக இருந்தால் எப்படி இருப்பாரோ அது போல இவர்கள் வாழ்ந்தார்கள். அடி வாங்கினார்கள், உதை வாங்கினார்கள், ஆனாலும் ஜெபிக்கிறார்கள். ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு மாறலாம், அடிமையாக நாம் மாற்றப்படலாம், கஷ்டப்படலாம், துன்பப்படலாம், வேதனைப்படலாம், உணவு இல்லாமல் தவிக்கலாம், எது வேலை இல்லாமல் தவிக்கலாம், எந்த விதமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில மாறி மாறி வரலாம். ஆனாலும் பவுலை போல நாம் ஜெபம் பண்ணுகிறோமா? தேவனை துதித்து பாடுகிறோமா? எல்லாரும் கேட்கிற அளவிற்கு நம்முடைய பக்தி அதிகமாக போய்கொண்டிருக்கா அல்லது குறைந்து காணப்படுகிறதா? ஏன் இப்படியேப்பட்ட சூழ்நிலை நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம்? நமக்கு ஏன் இந்த நன்றாக தானே ஜெபித்தோம், நன்றாக தானே அழைத்து போனோம், நன்றாக தானே காணிக்கை செலுத்தினோம், ஏன் தேவனாய் கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலை கொடுத்தார் என்று எல்லா கிறிஸ்தவர்களும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நான் போல் பாருங்க, மிக உத்தமனாக வாழ்ந்தார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று மிக தெளிவான ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட மனிதன் அடி வாங்கி, உதை வாங்கி, உட்காவல் அறையில அடைத்து வைக்கப்பட்டாலும் அவர் தேவனை துதித்து ஜெபம் பண்ணி பாடல் பாடினார். மிக சத்தமாக பாடல் பாடுது, எல்லோரும் கேட்கிற அளவுக்கு. இதுதான் ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய அனுபவம். சடிதிலே சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்கிறது. உடனே கதவுகள் எல்லாமே திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. ரோம சாம்ராஜ்யத்திலே சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவனுடைய கட்டுகள் கட்டப்பட்டு அவன் வெளியே சென்று விடுவான் என்று சொன்னால், அவன் தப்பித்து விடுவான் என்று சொன்னால் சிறைச்சாலைக்காரன் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். அநேகர் அப்படித்தான் செய்வார்கள். ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் தங்களுடைய கட்டுகள் எல்லாமே கழண்டி போனாலும் கூட அவர்கள் அப்படியே நிற்கிறார்கள். தப்பித்து செல்லவில்லை. தேவன்தான் கட்டுகள் கழுபடியாக செய்தார். தேவன்தான் விடுதலை கொடுத்தார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்படுறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்படுறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்படுறது. அப்படி சத்தியத்தை அறிந்த ஒரு மனிதன், தேவனுக்கு கர்த்தர் ரோம சிறைச்சாலனுடைய கதவுகள் அசையும்படியாக அவர் கட்டுகள் கழுபடியாக செய்திருக்கிறார். நாம இருந்தால் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் எல்லோரும் சிறைச்சாலை விட்டு ஓடியிருப்போம். ஆனால் பவுலும் சீலாவும் அப்படியே நிற்கிறார்கள், அப்படியே நிற்கிறார்கள். யாரால் இருக்க முடியும்? ரட்சிப்பை உறுதிப்படுத்தின ரட்சிப்பை அவர்கள் மற்றவர்கள் காண்பிக்கிறார்கள். நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய கேரக்டர் மூலமாக, அவருடைய குணாசிகள் மூலமாக, அவருடைய ஆட்டிடியூட் மூலமாக தங்களை கிறிஸ்தவராக நிரூபிக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டவர்களாக நிரூபிக்கிறார்கள், எங்களை பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நிரூபிக்கிறார்கள். அப்பொழுது அந்த சிறைச்சாலைக்காரன் பட்டயத்தினாலே கொலை செய்ய நினைத்தான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம், நாங்கள் தப்பித்துக் கொள்ளவில்லை, நாங்கள் சந்தர்ப்பத்திற்காக வாழ்கிறவர் கிடையாது, கிறிஸ்துக்காக மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம், நாங்கள் வெளியே சென்றாலும் நாங்கள் கிறிஸ்துவை குறித்துதான் பிரசங்கிக்க போகிறோம், ரட்சிப்பை குறித்து தான் பிரசங்கிக்க போகிறோம், மன்னிப்பை குறித்து தான் பிரசங்கிக்க போகிறோம், பாவ மன்னிப்பை குறித்து தான் பிரசங்கிக்க போகிறோம், நாங்கள் வெளியே சென்று எங்களை சொந்த வாழ்க்கை, எங்களுடைய சுயநலத்திற்காக, சுய லாபத்திற்காக நாங்கள் வாழப்போவது கிடையாது, மனைவி மக்களோடு நாங்கள் சந்தோஷமாக இருக்க போவது கிடையாது, எங்களுடைய சகோதர சகோதரர்களோடு கூட சென்று நாங்கள் இன்பமாக எங்களுடைய காலத்தை கழிக்க போவது கிடையாது. நாங்கள் வெளியே சென்றாலும் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்போம், ரட்சிப்பை குறித்து பிரசங்கிப்போம், இயேசு மெய்யான தேவன் என்று பிரசங்கிப்போம், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் எழுந்தார் என்று பிரசங்கிப்போம் என்று அவர் மனதில் வைத்துக் கொண்டு நின்றார்கள். அதை பார்த்த இந்த சிறைச்சாலைக்காரன், இந்த ஜெயிலர், அவனுடைய மனது கலங்கினது. இப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து யாரால் தப்பித்து கொண்டு செல்லாமல் இருக்க முடியும்? அப்படி என்று சொன்னால் இவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கார்கள். எதிலோ எதில இருந்தோ இவர்கள் காக்கப்பட்டிருக்கார்கள். தேவதூதன் இவர்களை விடுதலை ஆக்குகிறான், தேவதூதன் இவர்களை ரட்சிக்கிறான். இந்த ரோம சிறைச்சாலையிலிருந்து இப்படி ஒரு ரட்சிப்பை நான் பார்த்ததே கிடையாது. சிறைச்சாலைக்காரன் சொல்கிறான், நான் இப்படி ஒரு நிகழ்வை என் வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது. நான் கூட்டு போட்டு யாரும் திறந்தது கிடையாது. நானே திறந்ததாலும் உண்டு, அல்லது என்னுடைய மேல் அதிகாரி வந்து திறந்தால்தான் அதை திறக்க முடியும். அப்பேற்பட்ட கூட்டு போட்டிருக்கிறேன். ஆனால் இவர்கள் பரிசுத்தவான்கள் என்று நான் நினைக்கிறேன். தேவனாகி கர்த்தர் தேவதூதனை அனுப்பி இவர்களை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆனாலும் இவர்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெளியே செல்லவில்லை, நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்ன சொன்ன திரும்ப என்னை அடையுங்கள் என்று பொருள். நான் ஓட மாட்டேன், திரும்ப அடையுங்கள். என்னை திரும்ப அடைத்தாலும் கூட நான் அதே மகிழ்ச்சியோடு தேவனை துதிப்பேன், தேவனை பாடுவேன். ஞாபகத்துக் கொள்ளுங்க, இன்னைக்கு குவாரண்டைனில் இருக்கிறோம். ஒருவேளை இன்னும் ஒரு மாதம், இரண்டு மாதம், மூன்று மாதம் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தால் என்ன செய்வீர்கள்? ஒரு விசுவாசம் மாற்றம் அடையுமா? அப்போஸ்தலங்களைப் போல ரட்சிக்கப்பட்ட தன்மையை நீங்கள், இந்த ரட்சிப்பு என்கிறதான வார்த்தையை உறுதிப்படுத்துவீர்களாம். ரட்சிக்கப்பட்ட மனுஷன் செயலினாலே மாத்திரமல்ல, பிரசங்கத்தினால் ஒரு முறை அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான், செயலினாலும் தன்னை ரட்சிக்கப்பட்டவன் என்று நிரூபிக்கிறான். இந்த செயல்பாடு அந்த ஜெயிலரை பார்த்து கேட்க வைக்கிறது. ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இப்போ இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், இப்படி செயல்பாடு எனக்கும் வர வேண்டும். எந்த தெய்வத்தை வணங்குகிறார்களோ அதே தெய்வத்தை நான் வணங்க வேண்டும் என்று ஒரு புறமதசன் பவுலாகிய யூதனை பார்த்து கேட்கிறான். அப்பொழுது பவுல் மிக தெளிவாக சொல்கிற ஒரு சத்தியம், புறமதசனுக்கு, யூதன் அல்லாத ஒருவனுக்கு அவர் சொல்கிற மிக தெளிவான சத்தியம், 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேனோ அதுபோல நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். பவுல் இவனாலே அடிபட்டிருக்கிறான், உதவி வாங்கியிருக்கிறான், கேவலப்படுத்தப்பட்டிருக்கான், அவமானப்படுத்தியிருக்கான். அதே ஜெயிலருக்கு முன்பாக இவன் நிற்கிறான். ரட்சிப்பு, மன்னிப்பு, யார் தன்னை அடித்தானோ அவனை இவன் மன்னிக்கிறான். அவனுடைய பாவத்தை மன்னிக்கல, அவன் அடித்த அடியை மன்னிக்கிறான். ரட்சிப்பு மன்னிப்போடு தொடர்புடையதாகவே இருக்கிறது. இந்த இரண்டும் அருமையான ஒரு பூக்களாக இருக்கிறது, நறுமணம் வீசக்கூடியதான ஒரு பூக்களாகவே காணப்படுகிறது. இங்கே பாருங்கள், அப்பொழுது நீயும் உன் வீட்டால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அவன் சொல்லப்படும் போது அன்றைக்கு இரவே அவன் ரட்சிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். இப்படி ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தங்களை ரட்சிப்பை அவர்கள் உறுதியாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறவர்கள், தேவன் நம்முடைய பாவத்தையும் நம்முடைய தப்பிதங்களையும் மன்னித்தபடினால்தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். இப்படி ரட்சிக்கப்பட்டு விட்ட நாம் மற்றவருடைய தவறுகளை, மற்றவர்கள் அறியாமல் தெரியாமல் செய்கிற காரியங்களை நாம் மன்னிக்கிறோமா என்றால், எல்லாரும் மன்னிக்கிறது கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானசனம் எடுத்து விட்டோம், பரிசுத்தா பெற்று விட்டோம், ஆலயத்துக்கு செல்கிறோம், ஆனாலும் சிலரை குறித்ததான கோபம், சிலரை குறித்ததான தவறுகள் நம்முடைய இருதயத்திலே அப்படியே குடிக்கொண்டிருக்கிறது. அந்த மற்றவர்களுடைய தவறுகளை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நம்ம ரட்சிக்கப்பட்டது தவறுதலாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜபத்தை அவர் சொல்லித்தரப்படும் பொழுது அநேக ஜபத்தை சொல்லிக் கொடுத்தார். ஆனாலும் இந்த கர்த்தருடைய ஜெபம், இந்த லாஸ்ட் பிரேயர் மிக முக்கியமானது. அவர் அந்த ஜெபத்திலே அவர் சொல்லிக் கொடுத்த காரியம் என்னவென்று சொன்னால், மத்தேயு 6:12 எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அப்படி என்று சொன்னால் நாம் நம்மிடத்தில் கடன்பட்டவர்களுக்கு நாமோ மன்னிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 5 பார்க்கிறோம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கீர்கள். அப்படின்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தில் 5:38 கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு என்று அப்படின்னு சொன்னா, உன்னை அடித்த உடனே அதை மன்னித்துவிடு, அவனை அடித்தவுடன் மன்னித்துவிடு. மறுக்கணத்தை கொடுப்பது என்பது வேறு. ஆனால் அவர் சொல்லுகிற உள்ள அர்த்தம் என்னவென்றால், உன்னை அடிக்கிறவனை நீ மன்னி, திரும்ப ஒரு கண்ணத்தை காண்பி, அப்படி அடிக்கிறானா அதையும் மன்னித்து கொண்டே இரு என்று குறிப்பிடுகிறார். மன்னிப்பு மிக முக்கியமானது என்று குறிப்பிடுகிறார். அதுதான் நம்முடைய பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறான். மத்தேயு 18:21 மத்தேயு 18:21 அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும், 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் என்று உனக்கு சொல்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். அப்புறம் மன்னிப்பதற்கென்று ஒரு அளவே கிடையாதா என்றால், அளவே கிடையாது. பேதுரை பொறுத்தவரையில் 7 முறை மன்னித்தால் பெரிய மன்னிப்பு என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து அவன் கேட்கப்படும் போது, இயேசுவே, நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும், 7 தரம் மட்டுமோ, 7 டைம்ஸ் என்று கேட்கிறான். அவனை பொறுத்தவரை 7 என்று சொன்னால் பரிபூர்ணம் என்று நினைக்கிறான். 7 என்று சொன்னால் பரிபூர்ணம் தான், உண்மைதான், பரிபூர்ணம் தான். 7 7 இதெல்லாமே பரிபூர்ணம் தான், 70 பரிபூர்ணம் தான். ஆனாலும் இயேசு சொல்கிறார், 7 முறை மாத்திரமல்ல. எதிர்பார்த்திருக்கிறான் ஒருவேளை 10 சொல்லுவாரா, அல்லது 12 முறை சொல்லுவாரா, அல்லது அதிகபட்சமாக 40 முறை என்று சொல்லுவார் என்று அவன் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறான். மனுஷனை பொறுத்தவரையில் மன்னிப்பது என்பது இத்தனை முறை, 3 முறை, 4 முறை, 5 முறை, இதுதான் மனிதர்கள் கணக்கு. இவனுடைய கணக்கு அப்படிதான், 7 நாம் சொல்லியிருக்கிறனால, ஒருவேளை அவர் அதை 10 மாற்றுவார், இல்லை என்றால் 12 மாற்றுவார், இல்லை என்று சொன்னால் ஒருவேளை 40 தரமாக மாற்றுவார் என்று இவன் ஒரு கணக்கு போட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசு, அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று குறிப்பிடுகிறான். ரட்சிப்பினுடைய பரிபூர்ணம் மன்னிப்பினுடைய பூர்ணமாக இருக்கிறது. ரட்சிப்பினுடைய பரிபூர்ணம் மன்னிப்பினுடைய பூரணமாக காணப்படுகிறது என்று இங்க நாம் மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம், மிக தெளிவாக பார்க்கிறோம். இப்படி நாம் சொல்லப்படும் போது மன்னிப்பை குறித்து பேசுகிறதான நம்முடைய தேவன் அதற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்திருக்கிறார். நம்முடைய இயேசு கிறிஸ்து எதுவுமே அவர் சொல்லிவிட்டு செய்யாமல் இருந்ததே கிடையாது. அவர் எதை சொல்கிறாரோ அதே அவர் செய்தார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். லூக்கா 23:34 குறிப்பிடுகிறது. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை கன்னத்தில் அறைந்தார்கள், தலையில் குட்டினார்கள், முள்முடி அவர் தலையின் மீது வைத்தார்கள், அவர் ஈட்டிலே குத்தினார்கள். ஆனாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவனுடைய கோபம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று நீங்கள் பழிவாங்க வேண்டாம். ஒருவன் உன் கன்னத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு என்று போதித்த தேவன், 7 முறை அல்ல, 70 தரம் நீ மன்னிக்க வேண்டும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இப்பொழுது தன்னுடைய மரணத்திலே அந்த சிலுவையில் தொங்கப்படும் போது அந்த வேதனையில வழியில உயிர் போக இன்னும் சில வினாடிகளே இருக்கிறது. அப்பொழுது, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில நாம இப்படியெல்லாம் செய்கிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமன் என்கிறதான ஒரு விசுவாசிக்கு எழுதுகிறதான ஒரு காரியத்தை பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம் 1:18 குறிப்பிடுகிறார். அவன் என்று சொன்னால் ஒனேசிமு, என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்றேன் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மிடத்திலே மன்றாடுகிறேன். 18 குறிப்பிடுகிறார். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகி நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீ உமைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லையே என்று சொல்றேன். அப்போஸ்தலன் இங்கே பவுல் பாருங்க, இந்த ஒனீசிமம் பிலமனுக்கு விரோதமாக தவறு செய்தான், ஆனாலும் அவர் அவனை மன்னிப்பது மாத்திரமல்ல, அவர் மன்னித்து அவன் பிலமனிடத்திலே பட்ட கடனை நான் செலுத்துகிறேன் என்று சொல்லி, நான் இவனை மன்னிக்கிறது போல நீயும் இவனை மன்னிக்க வேண்டும். அவன் கடன் எவ்வளோ கடன் பட்டிருந்தாலும் அதை நீ மன்னிக்கிறாய் இல்லையோ அந்த கடனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மற்றவருடைய கடனை ஏற்றுக்கொள்வது, மற்றவருடைய தவறை ஏற்றுக்கொள்வது யாரால் சொன்ன முடியும்? அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கண்ணன் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே, அந்த அநியாயத்தை கூட இங்கே சொல்லப்படுகிற காரியத்தை பாருங்க, அவன் யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால், இரண்டு காரியத்தை குறிப்பிடுகிறார். ஒன்று, ஒனேசிமம் செய்த அநியாயம், அடுத்தது அது ஒனேசிமம் செய்த தவறாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், அல்லது ஒனேசிமப்பட்ட கடன் உண்டானால் அதை என் கணக்கில் வைத்துக் கொள்ளும், நான் அநியாயம் செய்ததாக வைத்துக் கொள்ளும், நான் உமக்கு உம்மிடத்தில் கடன்பட்டதாக வைத்துக் கொள்ளும், அதை நான் செலுத்தியிருக்கிறேன். பவுலாகி நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் எழுதினேன். பவுல் அதிகமாக நிருபத்தி எழுதப்படும் போது சிலரை வைத்து அவர் எழுத வைப்பார், ஆனால் இப்பொழுது சொந்த கையால் அவரால் எழுத முடியாத ஒரு சூழ்நிலை. அவர் அவருக்கு வயதாகிவிட்டது, மறிக்கப் போகிறார். அந்த சூழ்நிலையில அவர் இந்த ஒனேசிமின் மீது வைத்த அன்பு நிமித்தமாக அவர் கட்டப்பட்டிருக்கையில், ரோம சிறைச்சாலை இருக்க போடும் போது அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்பு என்கிறதான ஒரு காரியத்தை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார். ரட்சிப்பு என்கிறதான ஒரு பூ, ரட்சிப்பை கொடுக்கிறார். அதன் பிற்பாடு அவனுடைய ரட்சிப்பின் மூலமாக பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். அந்த இரண்டு பூக்களும், ரட்சிப்பு என்கிற பூ, மன்னிப்பு என்கிற பூ இணையப்படும் போது எவ்வளவு மனம் வீசுது பாருங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்திலே கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையால் நான் எழுதுகிறேன், என்னுடைய கையெழுத்து, நான் என்னுடைய கையால் எழுதுகிறேன், நான் கேரண்டி தருகிறேன், அதை நான் செலுத்தி தீர்ப்பேன் என்று சொன்னேன். பவுலுடைய ரட்சிக்கப்பட்ட தன்மையை பார்க்க, எவ்வளவு பெரிய மனுஷனாக அவர் இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறார். யாரோ ஒரு விசுவாசிக்காக பிலமன் வீட்டில் ஜபக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் அந்த பிலமனுடைய வீட்டில் இந்த ஒனேசிமு தவறுதலாக அவர் தப்பித்து வந்து விட்டான். எவ்வளோ கடன் வாங்கி கொண்டு வந்து விட்டானோ தெரியல, பிலமனுக்கு துரோகம் செய்து விட்டான். ஆனால் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்திலே அவன் அவருக்கு உதவியாளராக போய் சேர்கிறான். அப்பொழுது பவுல் அவனுக்கு ஒரு ரட்சிப்பினுடைய சுவிசேஷத்தை சொல்லி, அவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டியதான ஒரு காரியத்தை அவனுக்கு சொல்லி, அவருடைய தவறை மன்னிக்கும்படியாக இன்னொருவனுக்கு அவர் ரெக்கமெண்டேஷன் கடிதம் எழுதுற. அது மாத்திரமல்ல, இவனுடைய கணக்கு, அவன் வாங்கியிருக்கிற கடன், அவன் செய்த அநியாயம் எல்லாவற்றையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். எப்படி ரட்சிப்பும் மன்னிப்பும் இணைகிறது பாருங்க. அவராலே இன்றி வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பில்லை. நம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆக இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாமம் மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிக்கிறோமா? மற்றவர்கள் பேசின வார்த்தைகளை மன்னிக்கிறோமா? கணவனுக்கு விரோதமாக மனைவி பேசியிருந்தால், சண்டை போட்டிருந்தால், அதை மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு நாம் வாடுகிறோமே, என்றைக்கு மன்னிக்கப் போகிறோம்? இந்த உலகத்தில் மற்றவர்கள் செய்கிற தவறுகளை நாம் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய ரட்சிப்பு உறுதியானது கிடையாது. ஆக சபையாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, ஒருவருடைய தப்பிதங்களை ஒருவர் மன்னியுங்கள். இந்த இரண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. நாம் செய்த பாவங்கள் மிக பெரிதான பாவமாக இருக்கிறது, நாம் செய்த தவறு மிக பெரிதான தவறாக இருக்கிறது, நாம் செய்த அக்கிரமம் மிக பெரிதான அக்கிரமாக இருக்கிறது. ஆனால் அது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மன்னித்து மறந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம மற்றவர்கள் செய்கிற சிறிய தவறு, ₹1 கோடி கடன் பெற்ற நம்மை அவர் மன்னித்து விட்டார். நாம நம்மிடத்தில் ₹1000 கடன் வாங்கின ஒருவனை மன்னிக்காமல் இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்டவர் என்று யோசித்து பாருங்க. அதனால தேவனைக்கத்த நம்முடைய தப்பதங்களையும் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் நாம் பேசுகிற வார்த்தைகளையும் அந்த தேவனை கர்த்தர் மன்னிப்பார் என்று சொன்னால் நாமும் மற்றவர்களுக்கும் மற்றவருடைய தப்பிதங்களையும் மன்னிக்க வேண்டியது அவசியம், மிக கட்டாயம். நீங்க ஸ்தேவானை பாருங்க, கடைசியாக ஸ்தேவான் என்கிற ஒரு மனுஷனை பாருங்க, 7 அப்போஸ்தலர் 7:58-59, அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வசனங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தினருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவி ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கார்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் என்று பார்க்கிறோம். யோசித்து பாருங்க, ஒருவன் கையினால் அடிக்கப்படும் போதே நமக்கு வலிக்குதே, ஒரு மறிக்கப்படும் போது எல்லாரும் கல் எறிகிறார்கள், எவ்வளவு வேகமாக அந்த ஸ்தேவான் மீது கல் எறிந்திருப்பார்கள் என்று பாருங்கள். அந்த கல்லானது இந்த இடத்துல பட்டிருக்கும் என்று சொன்னால், தாவீது எறிந்த ஒரு கல்லானது கோலியாத்தினுடைய அந்த இடத்துல படப்படும் போது அவன் இறந்து போனான். அதுபோல யார் எவர் ஒருவர் எறிகிற கல்லானது இந்த ஸ்தேவானுடைய அந்த நெத்தி பொட்டில் பட்டு அவனுக்கு மரணம் ஏற்படும் என்று தெரியாது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவன் மீது கல்லெறிகிறார்கள். கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கிறான். இயேசு பிதாவை நோக்கி, பிதாவே இவர்கள் பாவத்தை மன்னியும் என்று சொல்கிறார். இப்பொழுது அந்த பிதா இருந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஸ்தேவான் இயேசுவை பார்க்கிறான். இயேசு அந்த வலது பாரிசத்தில் நிற்பதை பார்க்கிறான். பார்த்து அவன் சொல்கிறான், இயேசுவே, கர்த்தராகிய இயேசுவே, நீர் உம்மை சிலுவையில் அறந்த ஜனங்களை பிதாவை நோக்கி, தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் இவர்கள் செய்கிறார் என்று சொன்னி அவர்களை மன்னித்தீர். அதுபோல இன்றைக்கு நான் உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உன் மூலமாக ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேன். இப்பொழுது அதே வார்த்தையை நான் உம்மிடத்தில் ஒப்புக்கிறேன். நீர் எப்படி பிதாவிடத்திலே இவர்கள் பாவத்தை மன்னிக்கும்படியாக சொன்னீரோ இப்பொழுது நான் குறிப்பிடுகிறேன் என்று சொல்லி, கர்த்தராகிய இயேசுவே என்று சொல்லி முழங்கார் படியிட்டான். அவ்வளோ அடி, கல்லினாலே அடி, சாதாரணமான கல் கிடையாது, எல்லாமே பெரிய பெரிய கற்கள். அவன் உயிருக்கப்படும் உலகத்திலே ஒரு மனுஷன் அடி வாங்கி கொண்டிருக்கப்படும் போதே, கல்லினாலே அடி வாங்கி கொண்டிருக்கப்படும் போதே அவன் முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொன்னான். அப்போஸ்தலனாகிய பவுல் அடி வாங்கினான், உதவி வாங்கினான், அதன் பிற்பாடு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பிற்பாடு அவன் பாடலை பாடி ஜெபம் செய்தான். ஆனால் ஸ்தேவானோ அடி வாங்கி கொண்டிருக்கப்படும் போதே முழங்கார் படியிட்டான். அடி வாங்கி கொண்டிருக்கப்படும் போது யார் தன்னை அடித்தார்களோ அவர்களை பார்த்து, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் என்று பார்க்கிறோம். பவுல் கிறிஸ்தவனா அல்லது நாம் கிறிஸ்தவர்களா? ஸ்தேவான் கிறிஸ்தவனா அல்லது நாம் கிறிஸ்தவர்களா? யோசித்து பாருங்கள். நாம் ரட்சிக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால், முடிவு பறிந்தும் நிலைத்திருப்பனே ரட்சிக்கப்படவன் என்று சொல்லப்பட்டபடி, தொடர்ந்து இந்த ரட்சிப்பினுடைய காரியத்தை நம்முடைய மனதில் வைத்துக்கொண்டு, நாம் நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நம்முடைய சபையை சேர்ந்தவர்கள், நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், நம் அலுவலகத்திலே பணிபுரிகிற இடத்தை சேர்ந்தவர்கள், நாம் படிக்கிற கல்லூரியை சேர்ந்தவர்கள், நாம் படிக்கிற பள்ளியை சேர்ந்தவர்கள், யாராவது ஒரு வார்த்தை தெரியாமல் சொன்னாலோ அல்ல தெரிந்து திட்டினாலோ, கிறிஸ்து நம்மை மன்னித்து நம்மை ரட்சித்தது போல நாமும் அவர்களை மன்னிக்கப்படும் போது அவர்களும் ரட்சிப்படைவார்கள். நம்முடைய பிரசங்கத்தினால் ரட்சிப்படைகிறார்களோ இல்லையோ, ஆனால் நம்முடைய கேரக்டர், நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக அவர்கள் ரட்சிப்படைய வேண்டும். அப்போஸ்தலனாகிய செயல்பாடை பார்த்ததான சிறைச்சாலைக்காரன், ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டான். அதுபோல நம்முடைய செயல்பாடு மூலமாக, நாம மன்னிக்கிற மன்னிப்பின் மூலமாக அவர்கள் ரட்சிப்படைய வேண்டும். அப்பொழுது மாத்திரமே இந்த ரட்சிப்பும் இந்த மன்னிப்பும் மிக அருமையான பூவாக இணைந்து கிறிஸ்து என்கிற மலராக உருவாகி வாசனை வீசும். தேவனை கர்த்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இப்பொழுது அந்த ரட்சிப்பும் அந்த மன்னிப்பும் இணைந்து வீசுகிறதான வாசனையாக பூவின் நற்காந்தம் வீசும் சோலையாயும் என்கிறதான பாடலை நாம் எல்லோரும் பாடுவோம். எழுந்து நிற்போம். இந்த ஆராதனைக்கு முடிவாக நாம் எல்லோரும் எழுந்து நின்று பாடலின் 112 பாடுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை முடிவாக 112 பாடல்.
பூவினர்காந்தம் வீசும் சோலையாயினும் நல்ல தண்ணீர் ஓடும் பல்ல தாக்கிலேயோ இயேசுநாத பின் சென்றேகி மோட்சம் நாடுவே விண்ணில் சூடும் கிரீடம் நோக்கி ஓடுவே பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே எங்கேயோம் எப்போதோ பின்னே செல்லுவே பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவே கார்மீகம் மேலே மூடும் பள்ளம் என்கிலோ காற்று கோரமாக மோதும் ஸ்தானத்திலோ இயேசு பாதை காட்ட சற்றும் அஞ்சவே மாட்டே இரட்சகர் கை தாங்க தைரியம் கொள்ளுவே பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே எங்கேயோம் எப்போதோ பின்னே செல்லுவே பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவே நாள்தோறும் இயேசுநாதர் கிட்டி சேருவே மேடானாலும் காடானாலும் பின்னே செல்லுவே மீட்பர் என்னை மோசமின்றி சுகமே காப்பா விண்ணில் தாசரோடு சேர்ந்து வாழ்வேப்பா பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே எங்கேயோ எப்போதும் பின்னே செல்லுவே பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவே
நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு என்கிற பூ மன்னிப்பு பாவ மன்னிப்பு என்கிற பூ நற்காந்தம் வீசட்டும். அநேகர் நம்முடைய ரட்சிக்கப்பட்ட தன்மையும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தன்மையும் நாம மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிக்கிற தன்மையை வைத்து அநேகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளட்டும். பாவ மன்னிப்பு பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்படையட்டும். ஜெபிப்போம். இந்த ஆராதனைக்கு முடிவாக நம் எல்லோரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முழங்காற்படிட்டு ஜெபம் செய்வோம்.
ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூய
தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கொண்டிருப்பாராக. ஆமென்.